நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு முனைவர் காமணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேர்களே.
சார், இப்போ இந்த நெல்லிக்காயை பற்றி பாடாத புலவர்களும் இல்லை, தமிழ் இலக்கியங்கள் இல்லை, நமக்கு வந்து அதோட மருத்துவ குணம் நல்லா தெரியும். அதியமானுக்கு வந்து அவை நெல்லிக்கனி கொடுத்த கதை எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்கனி சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா கூட ஒரு இனிப்பு சுவை இருக்கும். பெரியவர்களோட அறவுரைகளை சொல்லும்போது சொல்லுவாங்க, அது வந்து நெல்லிக்கனி போலது, முதல்ல சாப்பிடும்போது துவர்க்கும், அதாவது அந்த அறவுரைகளை கேட்கும்போது துவர்க்கும், அப்புறம் நல்லா இருக்குங்கிற மாதிரி கூட இன்டைரக்டாக சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்கனியை வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா ஏன் அந்த இனிப்பு சுவை இருக்குது? இன்னொன்று, நெல்லிக்கனியை வந்து எந்த ஃபார்ம்லேயும் சாப்பிடலாம், காய வச்சு கூட சாப்பிடலாம், அதோட மருத்துவ குணம் மாறாது அப்படின்றாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி சாப்பிட்றோமோ அதே அளவு மருத்துவ குணம் அது காஞ்சி போன அந்த ட்ரைடு நெல்லிக்காயில் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பற்றிலாம் சொல்லுங்களேங்க சார்.
நெல்லிக்கனியில் நம்ம ரெண்டு விதமான நெல்லிக்கனி பார்க்குறோங்க. ஒன்று அருநெல்லின் வாங்க, இன்னொன்று முழு நெல்லின்னு சொல்லுவாங்க. அருநெல்லில் நிறைய விட்டமின்ஸ் இருந்தால் கூட அதில் சில கிளைக்கோ பெப்டைட்ஸ் அப்படின்ற பொருளும் இருக்குது. இந்த கிளைக்கோ பெப்டைட்ஸுங்கிற பொருள் வயிற்றில் போனால் என்சைமோட பைண்ட் ஆகும், ஜீரணம் பண்ணக்கூடிய பொருளோடு சேர்ந்து ஒட்டிக்கும். அப்புறம் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் மசில்னு சொல்லுவாங்க, அந்த மசில்ஸையும் போட்டு கிராம்ப் பண்ணும்போது ஒரு வலி உண்டாகும். இதே வலி நம்ம பலாப்பழம் சாப்பிடும்போதும் வரும். சிலருக்கு பலாப்பழம் சாப்பிட்ட உடனே வயிறு வலி வரும். மாடுகளுக்கு கூட நமக்கு வந்து பலாப்பழம் சாப்பிட்டு அந்த சக்கையாக இருக்கக்கூடிய நாரெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாரை தூக்கி வீசிடும், அதுக்கு மென்று சாப்பிடும், அப்புறம் பார்த்தா அதுக்கு வயிறு வலியில் அவஸ்தப்படும். அதனால் பசு மாடுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அது விரும்பி சாப்பிடும் சுவை இருக்கிறதுனால. அந்த பொருள் அதுமா அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அருநெல்லியை வந்து பயன்படுத்த முடியாமல் அது போயிடுது. பறவைகள் கூட அதை சாப்பிட்றதில்லை அதிகமாக, மிருகங்கள் கூட அதை விரும்பி சாப்பிட்றதில்லை, கொட்டி வீணாக தான் போகிறது பார்க்குறோம். ஆனால் முழுநெல்லி அப்படி கிடையாது. முழுநெல்லி நிறைய வந்து அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, அந்த புளிப்புத்தன்மைக்கு தோற்புத்தன்மைக்கு அதுதான் காரணம். கிட்டத்தட்ட அது சர்க்கரை மூலக்கூறு மாதிரியே வடிவத்தில் இருக்கும், ஒரு லுக்கலைக், ஒரு பார்த்தா அசலில் அப்படியே இருக்குது உங்களை மாதிரியே தெரிகிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா, கூட பிறந்தவங்களா அப்படின்லாம் கேட்குறோம்ல, அந்த மாதிரி கெமிக்கல் மாலிக்யூல்லே அண்ணன் தம்பிங்க மாதிரி கூட பிறந்தவங்க மாதிரியே லுக்கலைக் இருக்குது, தோற்றத்தில் ஒரே மாதிரி. அதில் குளுக்கோஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கறது அஸ்கார்பிக் ஆசிட். இந்த அஸ்கார்பிக் அமிலம் வந்து அதில் நிறைய ஹைட்ரஜன் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சில பேர் உடம்பில் நிறைய சூடாக இருக்கும், தொட்டு பார்த்தா அனல் கொதிக்கிற மாதிரி இருக்கும், கை அவங்களுக்கு கை குலுக்கும் போது காணால், சில பேர் வந்து வாழைத்தண்டு மாதிரி கூலாக இருப்பாங்க, சில பேர் வந்து அனலை தொட்டுட்டா மாதிரி சூடாக இருக்கும். இந்த உடம்பு சூடு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்பொழுது நெல்லிக்கனியை சாப்பிட்லாம். அஸ்கார்பிக் ஆசிடுக்கு இன்னொரு பகுதி என்னன்னாக்கா, ஃப்ரீ ராடிக்கல்னு சொல்லி நம்மளுடைய உடம்பில் தென் அன்றாட நம்ம வேலை செய்யும் பொழுது கசிவு பொருட்கள் கசடுகள் வந்து ஒவ்வொரு செல்லும் தேங்குது, இது ரத்தம் கொண்டு போய் மலத்துலேயும் யூரின்லேயும் வெளிப்படுத்தும். அதுக்கு போதிய நேரம் அவசரம் கொடுக்கலன்னா உடம்புக்குள்ளே தேங்கும். இதெல்லாம் தணிக்கின்ற ஒரு தன்மை வந்து நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய அஸ்கார்பிக் அமிலத்துக்கு உண்டு. ஸ்கர்விங்கிற ஒரு நோய் ஒன்று உண்டு, இப்போ சொல்லுவாங்க விட்டமின் சி இல்லாதவங்களுக்கு ஏற்படும். அப்படி விட்டமின் சி இல்லாத காலத்தில் சைனோகோபாலமைன்னு சொல்லுவாங்க, அந்த கடலில் நீண்ட நாள் பயணம் செய்கிறவங்க போது காய்கறிகள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே கிடைக்காது, இருக்கிற பழைய பொருளே கருவாடு சாப்பிட்டுக்கிட்டு மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருப்பாங்க. அந்த சமயத்தில் இருக்கவங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழமும் நெல்லிக்கனியும் தான் அவங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்றிருக்கு. அது மாதிரி நோயில் இருக்கவங்களுக்கு வந்து உடல் வெப்பத்தை தணிப்பதற்கும் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு வேண்டிய ஒரு தெம்பயம் கொடுக்கக்கூடியது நெல்லிக்கனிக்கு உண்டு. அது ஆயுளை நீண்டதாக உண்டா ஒரு என்ன ஐடியானா, ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கிறது எதுன்னா அவன் எந்த அளவுக்கு அந்த என்ஜினை பர்ன் பண்ணுறாங்க. ஒருத்தர் என்ஜினை வந்து சீராக பயன்படுத்திகிட்டு இருக்காரு, அந்த வண்டி எப்போவுமே நிதானமாக ஓடிட்டு இருக்குது, பிரேக் போடுறதில்லை, ஆக்சலரேஷன் கொடுக்கறதில்லை, சீராக ஓடிட்டுருக்கிறாரு. அந்த வண்டியினுடைய ஆயுள் 20-30-40 வருஷம் வரைக்கும் இப்படி போயிடும். இன்னொருத்தர் வந்து வாங்கின ஒரு 10 வருஷத்துலேயே அதை பழஞ்சி அது கேட்டுத்தனமாகிடுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ஜினை வந்து சரியாக பராமரிக்கலை, அதிகமாக வேகம் கொடுக்கறது, அதிகமாக நிறுத்துவது, வேகமாக போகும்பொழுது பிரேக் போட்டு சடனாக நிறுத்துறது, இந்த மாதிரியான வாழ்க்கையை சில பேருக்கு இயல்பாகவே அமையுது. அவங்களுடைய உடம்பில் இந்த நெல்லிக்கனி கொடுக்கும்பொழுது அதிகமாக உற்பத்தியாக இருந்த ஃப்ரீ ராடிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த எரிபொருளை தனித்து உடம்பை குளிர்ச்சி செய்யும். இப்போ ஆயுள் நீண்டிடும். சீராகவே வாழ்ந்துகின்றவங்களுக்கு இன்னும் அது பொருங்கும்போது இன்னும் ஆயுளை வந்து கொடுக்குது. இந்த மாதிரி அதனால தான் நெல்லிக்கனி கொடுத்து அதியமானுடைய வாழ்க்கையை நீடிக்க செய்ததாக சொல்லுவார்கள். நெல்லிக்கனிக்கு ஆயுளை நீடிக்கும் சக்தி உண்டு. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தண்ணீர் குடித்த பிறகு அது இனிப்பாக இருப்பது ஏன் அப்படின்னு. இந்த சுவைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நாக்கில் முன்னே நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது நாக்கு நுனியில் வந்து புளிப்பு இருக்குது, அப்புறம் நாக்கினுடைய பக்கவாட்டில் வந்து கசப்பு இருக்குது, இனிப்பு எல்லா இடமும் பரவி இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். என்னவோ நாக்கில் வந்து பகுதி பகுதியாக சுவைகள் எல்லாம் ஆறு சுவையும் மறைஞ்சிருக்கிற மாதிரி. இப்போ அண்மை கால ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க, அது எல்லா சுவையும் எல்லா இடத்துலையும் அதை அனுபவிக்கும். சுவை எப்படி நாக்கு அணியுதுன்னா, நாக்கை நம்ம லென்ஸில் பார்க்கணும். பூத கண்ணாடியில் பார்த்தா முட்டு முட்டு முட்டாக ஒரு மேடுங்கள் தெரியுது பார்க்கும். அந்த முட்டையும் திறந்து உள்ளே போய் பார்த்தோம் சொன்னால் குட்டியாக கிண்ணங்கள் மாதிரி லட்சக்கணக்கான கிண்ணங்கள் அங்கே இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளும் தண்ணியில் எச்சில் கரைந்து அந்த கிண்ணத்துக்குள்ளே தான் கரைஞ்சி உள்ளே போகும். சர்க்கரை, அமிலம், புளிப்பு, அப்புறம் கசப்பு பொருள், பாக்கில் இருக்கக்கூடிய துவர்ப்பு பொருள், உப்பில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை எல்லாமே அதுக்குள்ளே தான் போயாகணும். போயிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கின்ற கிண்ணத்தில் கொஞ்ச நேரம் உட்காரும். அதுங்களுக்கு வந்து ஏற்பி அப்படின்னு பேர். ஏற்றுக்கொள்வதனால அதுக்கு ஏற்பி ரெசப்டார் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இந்த டேஸ்ட் ரெசப்டார், இந்த சுவையை அறிகின்ற அந்த ஏற்பிகளில் அந்த குளுக்கோஸ் சர்க்கரை பொருள் போய் உட்காரும். உட்கார்ந்த பிறகு ரொம்ப நேரம் உட்கார முடியாது, மறுபடியும் வெளியே வந்துடும். அந்த உட்கார்ந்த ஒரு சின நேரத்தில் அந்த ஏற்பி அந்த சுவையை நரம்பு மூலம் மூளைக்கு அனுப்பிடும். இப்போ மூளை வந்து இனிப்பாக இருக்குது அப்படின்னு அது வந்து புரிஞ்சுக்குது. உடனடியாக அது வெளியே வந்துருச்சுன்னு வைங்க, இனிப்பு போயிடும். ரொம்ப நேரம் அது உள்ளே உட்காந்துட்டு இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு கூட அந்த இனிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதனால தான் சர்க்கரைன்னு போன்ற பொருளை நம்ம சாப்பிடும்பொழுது சர்க்கரை மாதிரி இருக்கிறதில்ல. என்ன தான் அது சர்க்கரை மாதிரி ஆயிரம் மடங்கு அது சர்க்கரையை விட அதிக இனிப்பு தரக்கூடியதாக இருந்தாலும் அது தொண்டையில் இனிச்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். வெளியே அந்த மாதிரி தெருக்கடையில் போய் நம்ம டிகாக்ஷன் போட்ட காஃபி குடிக்கும்போதோ டீ குடிக்கும்போதோ பார்த்தோம்னா ஏன் குடித்தோன்னு ஆகிடும். அது காரணம் அந்த இனிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சர்க்கரையை வந்து குறைப்பதற்காக அவங்க டிகாக்ஷனில் அந்த சர்க்கரையிலையோ பால்லையோ கொஞ்சம் சர்க்கரைன்னு கலந்துக்கிறாங்க. இப்போ அந்த குறைகளை நீக்கப்பட்டிருக்குது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த அஸ்கார்பிக் அமிலத்தோடு இந்த சுவை தரக்கூடிய அந்த இனிப்பு பொருள் டேஸ்ட் பட்டுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாக்கில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகளில் கெட்டியாக போய் ஒட்டிக்கும். அதனால் நெல்லிக்காயை சாப்பிட்டு முடிச்ச பிறகு கூட பல நேரம் அந்த இனிப்பு இருக்கிறத பார்க்குறோம். அது தண்ணீரை நம்ம குடிக்க 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 அது மறுபடியும் அலாசி நாக்குக்குள்ளே போய் அந்த இனிப்பு நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நெல்லிக்காயை சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் அந்த இனிப்பு இருப்பதை பார்க்குறோம். ஆரம்பத்தில் ஒரு புளிப்பு, ஒரு துவர்ப்பு, அப்புறம் ஒரு இனிப்பு, இந்த மூன்று கொண்டான சுவையும் அதில் இருக்குது. அந்த துவர்ப்புக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய சில ஆல்கலாய்ட்ஸ், அது மருந்து பொருளாக உதவுது. அதில் இருக்கக்கூடிய புளிப்பு காரணமான பொருள் அஸ்கார்பிக் ஆசிட் நம்முடைய உடம்பு சூட்டை தணிக்கிறது, ஆயுளை நீட்டிக்கிறது. அதில் இருக்கிற இனிப்பு பொருள் வந்து நம்முடைய நாக்கில் நீண்ட நேரம் தங்கியிருந்து அந்த இனிப்பை நமக்கு நீண்ட நேரம் வழங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் அதில் இருக்கிற சீக்ரெட்.
சரிங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் அன்றாடம் உணவு சமைக்கிறோம். இப்போ வெளியே இருந்து சில உணவுகள்லாம் வாங்குகிறோம், டின்டு ஃபுட்டு, கேண்டு ஃபுட்டு, அதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்குது கிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஊர்காலெலாம் வீட்டில் பாட்டி அம்மாலாம் போட்டு வைக்கும்போது இயற்கையாகவே அதில் உள்ள அந்த புளிப்பு சுவை, அந்த காடி வந்து புளிப்பு ஏற்படாமல் இருக்குது. ஆனால் இப்போ அசிட்டிக் ஆசிட் ஊற்றலாம், வினிகர் ஊற்றலாம், வினிகர்லேயே கலர்லெஸ் ஒன்று இருக்குது, பிளாக் வினிகர் ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி உணவுப் பொருட்களை பாதுகாக்குது? இது உண்மையிலே வந்து உடம்புக்கு கெடுதல் ஏற்படுத்தாதா? வினிகர் வந்து தலையில் கூட தேய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூட்டிஷியன்ஸ் டிப்ஸ் கொடுக்கும்போது அந்த லஸ்டர், அதுக்கும் தனித்தனியாக அந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் தனித்தனியாக தெரியறதுக்காகவும் நீங்கள் வினிகர் வாஷ் கடைசியாக பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் சொல்லுங்களேன்.
உணவுப் பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த காப்பாற்றும் பொருளை நம்ம வந்து கலக்க வேண்டியிருக்குதுங்க. ஏன்னா இப்போ டின்ல போட்டு அடைக்க வேண்டியிருக்குது, பெட்டியில் போட்டு அடைக்க வேண்டியிருக்குது. ஏதாவது வகையில் நம்ம போட்டியை அடைச்சி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் அதை காப்பாற்ற வேண்டியிருக்குது. சில பழரசங்கள், சிலது ஜாம், பால், அந்த மாதிரி பொருள், சிலது சமைத்து கெட்டியாக இருக்கிற பொருள், டீண்டு பொருள், மீன் போன்ற பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப நாள் நீடித்து வரக்கூடிய மாதிரி பேக்கிங் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பேக் பண்ணும்பொழுது என்ன பிரச்சனை, ஏன் வந்து பொருள் கெட்டு போகுது? பொருள் கெட்டு போகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, சுயமாகவே அது தன்னைத்தானே அழிச்சிக்குது, ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் தானாகவே அழிஞ்சிக்கும். பார்க்க போனால் ஒரு காய் வந்து பழமாகிறதே அழிவு தான். நமக்கு பார்த்தா காயாகிற வரைக்கும் தான் அது வளர்ச்சி. ஒரு பூ வந்து காயாக மாறியிருக்கு, காயான பிறகு இது பழமாகும்போது அது தன்னைத்தானே அழித்து கொள்கிறது. அது உள்ள இருக்கிற பொருளெல்லாம் கரைந்து 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 இனிப்பு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆட்டோலைசிஸாக நடக்குது. ஒரு தக்காளி கொய்ய நாள் போனால் அது கொல கொலன்னு கெட்டு போகுதுன்னாங்க. அது நன்மைக்கு தான் அது செய்துக்குது. பழமாகவே இருக்கணும்னு அதுக்கு என்ன நோக்கம்? பழத்துடைய நோக்கம் என்ன? ஒரு செடிக்கு அதனுடைய விதையெல்லாம் வந்து மல இடத்துல போய் பரவணும். விதை எப்படி கொண்டு போய் வெளிக்கு முடியும் தூவி போடுறது? ஒரு செடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய விதைகளை வந்து பல தூரத்தில் கொண்டு போய் போடணும்னா அதுக்கு நடந்து போக முடியாது. அதெல்லாம் தாவரங்கள். அதை கொண்டு போவதற்கு சில உபகரணங்களை பயன்படுத்து, சில உத்திகளை பயன்படுத்து. அதில் ஒன்று வந்து பழம். பழத்தை வந்து பறவைகளும் மிருகங்களும் எடுத்து சாப்பிட்ட பிறகு அந்த விதையை கொண்டு போய் எங்கேயோ போட்டுடும். அப்போது தாய் மரத்துலேருந்து விதை பழைய இடத்து தூரம் போய்விடும். இப்போ தக்காளி ஒரு பழம், அந்த பழத்தை எடுத்துகிட்டு போகுது. ஒருவேளை சில தக்காளி யாருமே சாப்பிடணும்னு வைங்க, அது கீழே விழுந்துடுச்சுன்னா உள்ளே இருக்கிற விதைகள் எப்படி வெளிவரும்? அப்போ தன்னைத்தானே அழித்து அழுகி போகும். கெட்டு அழுகி போய் பழமாகி எழுத்து போய் தோலெல்லாம் நைந்து போகும்போது விதைகள் வெளிவரும். இப்படி வருவது தான் அந்த பழத்தினுடைய ஒரு நோக்கம். இப்போ ஆட்டோலைசிஸ்ங்கிறது எல்லா உணவு பதார்த்தக்கும் உண்டு. ஒரு மீனை பிடிச்சி வச்சா கொஞ்ச நேரத்தில் அந்த மீன் வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கும். நம்ம உடம்பே அப்படி தானே, இறந்து போன உடம்பை உடனடியாக நம்ம வந்து மயானத்துக்கு எடுத்துகிட்டு போனோம், அது கிரிமேட்டரி கிரவுண்டில் கொண்டு போய் அழிக்கணும், இல்லைன்னா அது வந்து நாற்றம் பிடிச்சி ஸ்மெல் எல்லாம் வெளிவரதை பார்க்குறோம். இந்த ஆட்டோலைசிஸ் எல்லா உணவுப் பொருளுக்கும் உண்டு. காய்கறியாக இருந்தாலும், பழமாக இருந்தாலும், பாலாக இருந்தாலும், மாமிசமாக இருந்தாலும், மீனாக இருந்தாலும், எல்லாமே கொஞ்ச நேரத்தில் கெடுவோம். இது கெடுவதற்கு என்ன காரணம்? அதுக்கு என்சைம் காரணம். ஆட்டோலைசிஸ் என்சைம், லைசோசைம், புரோட்டியேஸ், செல்லுலேஸ், அப்புறம் அமைலேஸ் அப்படின்னு இந்த ஏஸ் ஏஸ்ன்னு முடிகிறதெல்லாம் என்சைம்ங்க. இதெல்லாம் மாவு சர்க்கரையாக இருக்கிறது அமைலேஸ், புரோட்டீனை வந்து அமினாசிடாக இருக்கிறது புரோட்டியேஸ், கொழுப்பை அந்த கொழுப்பு அமிலங்களாக மாற்றுவதற்கு லைபேஸு, அது மீதி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் சிதைச்சு மாற்றுவதற்கெல்லாம் சில என்சைம்லாம் இருக்குது. இப்படி என்சைம்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இறந்து போன பொருளை தாக்குவதனால, அது மீனாக இருந்தாலும், மாமிசமாக இருந்தாலும், காய்கறியாக இருந்தாலும், செடியில் இருக்க வரைக்கும் தான் உயிர். செடியிலேருந்து பறித்த உடனே அது வந்து ஒரு பிணந்தான். அது பீன்ஸாக இருந்தாலும், கத்திரிக்காய் இருந்தாலும், செடியிலேருந்து எடுத்த பிறகு அது பிணந்தான். எல்லாமே பிணத்தை தான் சாப்பிட்றோம். அது மிருகமாக இருந்தால் பிணம்னு சொல்கிறோம், தாவரமாக இருந்ததுன்னா அது வந்து காய்கறிங்கிறோம். காய்கறிகளும் பிணங்கள் தான். அந்த பிணங்கள் தன்னைத்தானே அழித்து கொள்வதை தடுக்கிறோம். எப்படி தடுக்கிறது? இப்போ என்சைம் செயல்படுவதை நிறுத்தணும்னு சொன்னால் ஒரே வழி, அது ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறது. அது பேர் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேக முழுசாக சமைக்க வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமில் வச்சிட்டோம்னா அந்த வெப்பம் தாழாமல் என்சைம்லாம் கெட்டு போயிடும். என்சைம் ஒரு முறை கெட்டு போச்சுன்னு சொன்னால் மறுபடியும் அது வந்து உயிர்ப்பிக்கவே முடியாது. அப்போ அந்த காய்கறி வந்து பச்சின்னு அப்படியே பசையல்னு இருக்கும், அதில் என்சைம்லாம் செத்து போயிடும், இருந்தபடியே இருக்கும். ஆட்டோலைசிஸ் ஆகாது, அது கிடவே கிடாது. அதுக்காக தான் அந்த டின்ல அடைக்கிறவங்கலாம் பிளான்ச்சிங்னு சொல்லி ஒரு மெத்தடில் கொஞ்சம் நேரம் ஸ்டீமில் வந்து கொதிக்க வைப்பாங்க. அப்போ பீன்ஸாக இருந்தாலும், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இருந்தாலும் பச்சையாக இருக்கிறது அப்படியே இருக்கும், விடைப்பாக ஈரப்பதனோடு இருக்கும், ஆனால் கிடவே கிடாது. இப்படி டின்னில் போட்டு அடைச்சிடறாங்க. வேணும்னும் போது அந்த டின்னை உடச்சி அந்த காய்கறி எடுத்து உப்பும் தண்ணியும் போட்டு வேக வச்சு நம்ம வந்து தாளித்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க, இது ஒரு வகையான ப்ரிசர்வேஷன். இந்த ப்ரிசர்வேஷனில் எந்த விதமான மாற்றுதல் நமக்கு இல்லை, எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணல, இருக்கிறத நம்ம வந்து நாசம் செய்து அதை வந்து பத்திரப்படுத்துகிறோம். இப்போ பிளான்ச்சிங்கிறது வந்து ஒரு வகையான தடுப்பு முறை தான். அந்த உணவு பதார்த்தம் தன்னைத்தானே அழித்து கொள்ளாமல் ஆட்டோலைசிஸில் கெட்டு போகாமல் இருப்பதற்கு மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தும். அதே சமயத்தில், அதே சமகாலத்தில் கிருமிகள் மூலம் அது அழிக்கப்படுதில்லையே, அது ரெண்டாவது முறை. முதல் முறை சொன்னது தன்னைத்தானே அழித்துக்கொள்வது, இன்னொன்று ரெண்டாவது வந்து புறத்திலேருந்து பாக்டீரியா, பூஞ்சனங்கள் இது போன்றதெல்லாம் அது மேலே விழுந்து அதை வந்து கெடுக்க ஆரம்பிக்கும். எந்த பொருள் வந்து செடியிலேருந்து வெளி விழுந்தாலும் சரி, ஒரு பொருள் மரணம் அடைந்து கீழே இருந்த மாமிசமாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் விட்டு விட்டோம்னா அது மேலே இருக்கிற பாக்டீரியாலாம் வளர ஆரம்பிச்சிடும். பாலில் கூட பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடுது. இதை தடுப்பது தான் ரெண்டாவது முறை. முதல் முறை வந்து தன்னைத்தானே அழித்துக்கொள்வது, இன்னொன்று வந்து வெளியிருந்து வந்து அழிக்கக்கூடியது. பொதுவாக உணவுப் பொருளெல்லாம் அழிவதற்கு காரணமே பாக்டீரியாக்கள் தான். இந்த பாக்டீரியாக்கள் வளர்வதற்கு அது வாய்ப்பான ஒரு இடமா இருக்குது. பால் நல்ல ஒரு வசதியான ஒரு ஊடகம் வளர்வதற்கு. காய்கறிகள் ரொம்ப வசதியான உணவு பதார்த்தங்கள். மாமிசம் சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ பாக்டீரியாக்கள் பட்ட உடனே மலமலன்னு முதல்ல வளர்ச்சியை தான் ஆரம்பிக்கும். அது வரும்போது அது கெடுத்துடுது, அந்த பொருளை நாசம் பண்ணுது, தன்னுடைய விஷத்தையும் அதில் போட்டுடுது. அப்போ பாக்டீரியாவுடைய கழிவுப் பொருட்கள் விஷமாக சேர்ந்ததுனால அந்த பொருள் வந்து சாப்பிடுவதற்கு அருகதை இல்லாத ஒரு பொருளாகவும் விஷப்பொருளாகவும் மாறுறதை பார்க்குறோம். இதை தடுப்பதற்கு தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸை போட வேண்டியிருக்குது. இந்த பாக்டீரியாவுக்கு வந்து என்ன குணம்னா, அமிலத்தில் வளராது, கொஞ்சம் காரமாக இருந்தால் வளரும். காரம்னா நமக்கு நாக்கில் போடுற அந்த மிளகாய் காரத்தை நினச்சிக்க வேண்டாம். கெமிஸ்ட்ரியில் சொல்கிறோம் இல்லையா, அமிலம் காரம், அந்த சொல்லக்கூடிய அந்த ஆல்கலைன், இந்த pH வந்து 7க்கு மேலே இருந்ததுன்னா பாக்டீரியாக்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டம், அமிலத்தில் அது வளராது. அதனால் நம்ம அமிலப்படுத்திட்டோம்னாங்க பாக்டீரியா ஓரளவுக்கு தவிர்க்க முடியும். அதற்காகத்தான் நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட்ன்ற ஒரு பொருளை போடுறோம். அல்லது நமக்கு வேற ஒரு அமிலம் இருக்குது, அசிட்டிக் ஆசிட் சொன்னீங்க, அதுதான் வினிகர்னு சொல்கிறோம். வினிகர் வந்து வைன்லேருந்து வரக்கூடியதுனால அதை வினிகர்னு சொல்கிறோம். வைனுங்கிறது வந்து திராட்சைக்கு பேர். வைன் மதுபானத்துக்கு அர்த்தம் இல்லை. வைன் அப்படின்னு சொன்னாலே கொடின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ஒயின் அப்படின்னு சொன்னால் கொடி. கொடியாக வருவதனால திராட்சைக்கும் ஒயின்னு பேர். அதுலேருந்து பெறுகின்ற ரசத்துக்கும் ஒயின்னு பேர். அதுலேருந்து வருகின்ற அமிலத்துக்கு வைனிகர் அப்படின்னு சொல்லி வினிகர்னு சொல்கிறோம். இந்த வினிகரில் அமிலத்தன்மை இருப்பதனால பாக்டீரியா வந்து வளரவே விடாது. இது ஒரு வகை. ரெண்டாவது, பாக்டீரியா வளர்வதற்கு வந்து தண்ணி நிறைய வேணும். இந்த தண்ணியை நம்ம எப்படி குறைக்கலாம்னா, உப்பு போட்டோம்னா தண்ணி குறைஞ்சிடும். உப்பு வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கொள்ளும், அப்போ ஈரமே இருக்காது. அப்போ பாக்டீரியா தன்னை வந்து தண்ணியை உரியணும்னா உப்புக்கிட்டே தான் பிடுங்கணும். ஆனால் உப்பு பலசாலி, பாக்டீரியாவுக்குள்ளே இருக்கிற ஈரத்தை அது எடுத்துடும். அப்போ பாக்டீரியா உலர்ந்து போயிடும். இப்போ உப்பு கண்டம் போடும்போது மீன் மட்டும் கருவாடாகிறது இல்லை, பாக்டீரியாவும் கருவாடாகிடும். அதனால் பாக்டீரியா நிச்சயமாக உப்பில் வளரவே முடியாது. அதனால் உப்பு ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது. சரி, எல்லா பொருளுக்கும் நம்ம வந்து உப்பு போட்டோ அல்லது வினிகர் போட்டோ பாதுகாக்க முடியாது. உதாரணமாக பாலை நம்ம உப்பு போட்டு பாதுகாக்க முடியாது, வினிகர் போட்டோம் பாலை காப்பாற்ற முடியாது. அப்போ பாலை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும்? அப்போ வேறு ஒரு இனிப்பான பொருள் இருக்குது, ஜாங்கிரியோ அல்லது மிட்டாயோ பொருள் இருக்குது, இப்போ ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது அல்லது ஜெல்லி ஜாம் இருக்குது. இதை நம்ம எப்படி, நம்ம உப்பும் அதிகம் போட முடியாது, அதில் அமிலங்களும் போட முடியாதுன்னு வைங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து கெமிக்கலாக பயன்படுத்துகிறாங்க. அதில் ரெண்டு தரமானது இருக்குது. பென்சோயிக் ஆசிட்ன்ற ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து ஆபத்தற்றது, ரொம்ப துளியுண்டு போட்டால் போதும். இன்னொரு ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து சர்க்கரை வகையை சேர்ந்தது, சர்க்கரை ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த கேலக்டோஸ், மால்டோஸ் இது போன்ற சர்க்கரைகள், அது ஆல்கஹாலோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. இதை நம்ம வந்து கலக்கும் பொழுது ஆபத்தே இல்லாத ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கிறதுனால நம்ம உணவு பதார்த்தங்களில் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்களேன்னு பயப்பட வேண்டாம். இது எந்த விதத்திலும் நமக்கு உடம்புக்கு வந்து துன்புறுத்துவதும் இல்லை, ஆபத்தும் இல்லை. ஆனால் தொடர்ந்து ப்ரிசர்வேட்டிவே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எதுவும் ஆபத்துங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்பப்போ நம்ம வந்து பாதுகாக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் எழுவது இல்லைங்க. இப்போ நம்ம உணவு ஏன் கெடுதுன்னு பார்த்துக்கிட்டோம். அது ரெண்டு வகையில் கெடுது. ஒன்று தன்னைத்தானே அழித்துக் கொள்வது, இன்னொன்றது புறத்தை வர பாக்டீரியாவில் அழிப்பது. தன்னைத்தானே அழிப்பதற்கு பிளான்ச்சிங் மெத்தடு, வெளியேந்து வரக்கூடிய பாக்டீரியா அழிப்பதற்கு உப்பு போன்றதோ, அது கல் உப்பாக இருந்தாலும் சரி எந்த உப்பாக இருந்தாலும் உப்பு தான் முக்கியம், சோடியம் குளோரைடுங்கிறது தான் முக்கியம். அடுத்தது வந்து இந்த அமிலங்கள், மூன்றாவது வந்து கெமிக்கல்ஸ். இன்று மூன்று வரையிலே நம்ம வந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறோம்.
அருமையான விளக்கங்கள் சொன்னீங்க சார், விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி நேயர்களே, வணக்கம்.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்களது கேள்விகளுக்கு விடையளித்தவர் முனைவர் கா மணி அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா. உங்களது கருத்துக்களும் எண்ணங்களும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 0422243105 என்ற தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள்.